அக்கறை சீமையிலே. மோகன் பள்ளிப்படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டான். மேலே என்ன செய்வது? ஜஹாங்கீர் காலத்தில் இந்தியாவில் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ள அனுமதி வேண்டி வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார்கள். சரக்குகளை வைக்க இடம் தேடினார்கள். கட்டடங்கள் கட்டிக்கொண்டார்கள். பொருள் பாதுகாப்புக்கென படையும் சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். அவ்வப்போது இந்தியாவை ஆங்காங்கு ஆண்டு கொண்டிருந்த சுதேச சமஸ்தான அரசர்கள் சண்டையிட படை உதவியும் செய்தார்கள். படைக்கட்டுப்பாட்டை தமக்குள் வைத்துக்கொண்டு தங்களுக்குள் சண்டையிடும் அரசர்களுக்குள் உதவி கேட்கும் அரசருக்கு படைகளை அனுப்பி பதிலாக பொன்னாகவும் பொருளாகவும் மண்ணாகவும் பெற்றார்கள். சுதேச அரசர்கள் செலவில் ஆங்கில கம்பெனிக்கு படைபலம் பெருகியது. பல அரசுகளின் பகுதிகள் செலவுத் தொகைக்கு ஈடாக வந்து சேர்ந்தன. ஆங்கில கம்பெனி சிறிது சிறிதாக வியாபாரத்திலிருந்து அரச விவகாரங்களில் தலையிட ஆரம்பித்தது. இதில் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், டல்ஹவுசி என்ற ஆங்கில கவர்னர் ஜெனரல் நேரடியான வாரிசு இல்லாத சுதேச அரசர்கள் தத்து எடுத்துக்கொண்டு இளவரசு பட்டம் கட்ட முடியாது என்று ஆணை பிறப்பித்ததுதான். இதனால் பொங்கி எழுந்தவள்தான் ஜான்சிராணி லக்ஷ்மிபாய். இந்திய விடுதலைப் போரின் முதல் நிகழ்வாக அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்ட சிப்பாய் புரட்சி தோற்றது. இந்தியர்களை வியாபார கம்பெனியின் அடிமைகளாக அல்லாமல் விக்டோரியா அரசின் அடிமைகளாக ஆக்கிவிட்டது. சிப்பாய் புரட்சிக்கு முன்பிருந்தே ஆங்காங்கு ஒரு சில சுதேச அரசர்கள் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்த போதிலும் அவர்களிடம் காணப்பட்ட ஒற்றுமையின்மை ஆங்கில ஆட்சி இந்தியாவில் நிலைபெறவே உதவி செய்தது. 1885 ஓஏ ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஸ் ஷா, மேதா சுரேந்திரநாத் பானர்ஜி போன்றவர்களின் பெருமுயற்சியால் காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றியது. ஆனாலும் அப்போது யாரும் ஆங்கிலேயர்களை மூட்டை முடிச்சுடன் இந்தியாவை விட்டு வெளியேற்றிவிட முடியும் என்று நம்பவில்லை. ஏற்கனவே போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர் என்று வேறு சில ஐரோப்பியர்களும் இந்தியாவில் கிடைத்தவரை சுருட்ட போட்டி போட்டு வந்து இந்தியாவில் இறங்கியிருந்தனர். இந்த நிலையில்தான் மோகன்தாஸின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டியிருந்தது. நடைபெறுவது ஆங்கில ஆட்சி. லண்டன் சென்று சட்டம் படித்து வருவதுதான் பிழைப்புக்கு நல்ல வழி என்று பெரியவர்கள் தீர்மானித்ததில் வியப்பு இல்லை. பேச்சராஜசுவாமி என்ற சமணத் துறவி மோகன் மேல்நாடு செல்ல உதவத் தயாராக இருந்தார். அம்மா புத்லிபாய்க்கு அன்பு மகனை 6000 மைலுக்கு அப்பால் கண்காணாத தேசத்துக்கு அனுப்ப முழு விருப்பமில்லை. மேலும் இங்கிலாந்தின் கடும் குளிர், மேலைநாட்டு நாகரீகம், நீதிநெறி கோட்பாடுகளிலும் வேறுபாடு உண்டு. உணவில், உடையில், பழக்க வழக்கங்களில் வேறுபட்ட நாட்டில் மோகன் எப்படி வாழ முடியும்? தாயின் பயம் மோகனுக்கு தெரியும். மோகன் தாய்க்கு 3 சத்தியங்கள் செய்து கொடுத்தான். மது அருந்த மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், பிற மங்கையரை நாடமாட்டேன். அம்மாவுக்கு தன் மகனை பற்றி தெரியாதா? பயமின்றி சந்தோஷமாக சம்மதித்தார். மகனை 3 ஆண்டுகள் பிரிந்திருக்க மனத்தை தேற்றிக் கொண்டு விட்டார். 1888 ஆண்டு செப்டம்பர் மாதம் பம்பாய் துறைமுகத்தில் மோகன் கப்பலேறிவிட்டார். மோகனுக்கு கடல் பயணம் புதிது. நீண்ட கடற்பயணத்துக்கான ஆரோக்கியமான உடல் வலிமை பெற்றவரும் அல்ல. கலகலப்பாக பழகக்கூடியவரும் இல்லை. பழக்கப்பட்ட பயணிகளின் நடைமுறைகளும் நாகரீகமும் அறியாத நிலை பயணத்தை மேலும் கடினமாக்கியது. எப்படியோ மோகன் லண்டனை அடைந்துவிட்டார். மோகன்தாஸ் படிக்கவிருந்த பாரிஸ்டர் சட்டப்படிப்புக்கு முன்னதாக லண்டன் மெட்ரிக் பரீட்சையும் தேறியாக வேண்டும். லண்டன் சென்றதும் முதல் காரியமாக தன்னை லண்டன் வாசியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதினார். அதற்கு தேவை அழகான ஆங்கில மோஸ்தர் ஆடைகள், ஆங்கிலம் தவிரவும் ஐரோப்பிய மொழியில் கொஞ்சம் பயிற்சி, மேலை நாட்டு இசை ஞானம், வயலின் பயிற்சி, கொஞ்சம் மேலை நாகரிக நடனம் என்று தோன்றியது. மாலை வேளைகளில் அணிவதற்கு என்றே 10 பவுண்டு விலையில் சூட் தைத்துக் கொண்டார். விலை உயர்ந்த குல்லாய்களும் அணிய வேண்டிய அவசியம் இருந்தது. முதல் 3 மாதங்களில் மோகனுக்கு ஆடம்பர வாழ்க்கை மேலிருந்த ஆசை விலகியது. லண்டன் மெட்ரிக் தேறியாக வேண்டும். 1890 ஜூன் மாதம் அத்தேர்வில் வெற்றி பெற்றார். அந்த பரீட்சையில் ஒரு கேள்வி: பொன்னிலும் உயர்வானது எது? பிளாட்டினம் என்று எழுதுவதற்கு பதில் சத்தியம் என்று எழுதினார். வேறு யார் இப்படி எழுத முடியும்? பாரிஸ்டர் படிப்பு முடித்தாக வேண்டும். தான் செல்வச்சீமான் வீட்டு பிள்ளையல்ல என்பது மோகனுக்கு தெரியும். அண்ணன் அல்லது அக்கா கொடுக்கும் பணத்தை அனாவசியமாக செலவிடலாமா? சிக்கனமாக வாழ வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார். காப்பி டீ சாப்பிடுவதை கூட விட்டுவிட்டார். காலை உணவை தானே தயாரித்துக் கொள்வது செலவை குறைக்கும் என்று உணர்ந்து கொண்டு சமையலும் செய்து கொண்டார். நடந்து செல்லக்கூடிய இடங்களுக்கு வண்டி செலவு செய்வது இல்லை. சூட்டுக்கும் ஹேட்டுக்கும் 10 பவுண்டு செலவிட்ட மோகன் ஒரு வார செலவையே 1 பவுண்டுக்கும் குறைவானதாக ஆக்கிக் கொண்டார். 1888 நவம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று மோகன்தாஸ் த ஹானரபிள் சொசைட்டி ஆஃப் த இன்னர் டெம்பிள் சங்கத்தில் சட்ட மாணவரானார். மோகன்தாஸ் படித்த சட்டக்கல்வி பற்றிய அவராலேயே எழுதப்பட்ட நகைச்சுவை நிறைந்த குறிப்பு இது. ஒரு மாணவன் பேரட்லா ஆக வேண்டுமானால் 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட கால அளவில் குறைந்தபட்ச வருகை பதிவு, மொத்த படிப்புக்கால 3 வருடங்களில் நடைபெறும் 24 விருந்துகளில் குறைந்தது 6 விருந்துகளிலாவது கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் விருந்துகளில் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தால் கூட போதும். மோகன்தாஸ் பேரட்லா பட்டம் பெற்றாகிவிட்டது. 22 வயது இளைஞன் மோகன்தாஸ் பாரிஸ்டர் ஆகிவிட்டார். தாய்நாடு திரும்ப வேண்டியதுதான், அம்மாவை பார்க்க வேண்டியதுதான். எத்தகைய சூழ்நிலையிலும் அம்மாவுக்கு கொடுத்த 3 சத்தியங்களை சிறிதும் மீறாமல் நிறைவேற்றியதை கூறி அம்மாவை சந்தோஷத்தில் ஆழ்த்திவிட வேண்டும். ஆனால் பம்பாய் துறைமுகத்தில் இறங்கிய மோகனுக்கு அம்மாவை பார்க்க முடியவில்லையே, ஏன்?